அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பாஸ்கா காலம் 5 ஞாயிற்றில் அடியெடுத்து வைக்கின்றோம். புதியதொரு விண்ணகமும் புதியதொரு மண்ணகமும் இயேசுவின் இறுதி ராவுணவு இன்பம் அனைத்திற்கும் ஊற்றாக அமைகின்றது. இந்த இன்பச் சுனையில் பருக இயலாத அல்லது பருக தன்னை தகுதியில்லாமல் மாற்றிக்கொண்ட யூதாசு அறையை விட்டு வெளியேறினான் என்ற நற்செய்தியை தியானிக்க இருக்கின்றோம். யூதாஸ் அறையை விட்டு வெளியேறிய பின் உண்மை மகிழ்ச்சி அவனை விட்டு வெளியேறியது. உண்மை மகிழ்ச்சிக்கானும் வெற்றியின் சூத்திரம் கற்றுத்தருகிறார் இறைமகன் இயேசு யூதாசுக்கு. அது வாழ்வுக்கான வளர்ச்சிக்கான பாதை. நான் உங்களை அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கற்றுத்தருகின்றார். அன்பின் சாட்சியாக தன்னையே கொடுக்கின்றார். இயேசு இறுதி ராவுணவின் போது யூதாசு வெளியே சென்ற பிறகு தம் சீடர்களோடு நெருக்கமாக உரையாடுகின்றார். தமது இறப்பு நெருங்கி வருவதை அறிந்திருந்தார். தமது சீடர்களை அதிகமாக அன்பு செய்தார். அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இதைவிட மேலாக யாராலும் அன்பு செய்ய முடியாது. அன்பு செய்ய கற்றுக்கொண்டால் கட்டளைகள் என்று தேவை எதுவுமே இல்லை. அன்பு செய்கிறவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள். இறையாட்சியில் பாவத்திற்கு சிறிதும் இடமில்லை. காரணம், இறையாட்சி அன்பினால் ஆளப்படுகிறது. அன்பு இல்லை என்று சொன்னால் 1000 கட்டளைகள் இருந்தாலும் அதனால் பயன் ஒன்றும் இல்லை. அன்பில்லாதவன் தீமையின் மீது மட்டுமே நாட்டம் கொள்கிறான். மனிதன் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் அவனை அதிகம் அதிகமாக அன்பு செய்கிறார். கடவுளின் அன்பை பறைசாற்றவே இயேசு உலகிற்கு வந்தார். அன்புக்காக தம் உயிரை தியாகம் செய்து கடவுளின் அன்பின் மகிமையை பெருமையை உலகிற்கு காட்டினார். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது பழைய கட்டளை. இயேசுவும் இந்த கட்டளையை தமது போதனையில் நினைவுபடுத்துகிறார். ஆனால் மனிதனின் அன்பு எவ்வளவு குறுகியது தெரியுமா? சுயநலமானது தெரியுமா? ஆம், இதை உணர்ந்த இயேசு, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய கட்டளையை, புதிய சவாலை தம் சீடர்களுக்கு தருகின்றார். கடவுள் அன்பு செய்தது போலவே நாமும் அன்பு செய்ய வேண்டும். கடவுளின் அன்பு என்பது நிபந்தனையற்றது, எல்லோருக்கும் உரியது. அன்பு செய்வதே கடவுளின் முழு நேரப் பணி. அதைப்போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். அடுத்திருப்பவரை அன்பு செய்ய கடவுளின் அன்பை அளவுகோலாக இயேசு தருகின்றார். கடவுளைப் போல அன்பு செய்வது கடினம்தான். நாம் வாழும் இன்றைய உலகம் பொருட்களை மையப்படுத்துகிறது, மனிதனை மையப்படுத்துவதாக அமைய மறுக்கிறது. மனிதநேயம் மங்கி வருகின்றது. பொருட்களுக்காகவே அன்பை தவறாக பயன்படுத்தும் 1000 நபர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாறுபவர்கள் ஏமாறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே இனிய இதயங்களே, கடவுளைப் போல அன்பு செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் செய்யும் முயற்சியை கடவுள் பெரிதும் பாராட்டுகிறார். நம் சமூகங்கள் மகிழ்ச்சியின் சமூகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இன்னல்களை இன்முகத்துடன் சந்திக்கும் சமூகமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தான் மட்டும் அனுபவிப்பதோடு நின்றுவிடாமல் அடுத்தவரோடும் மகிழ்ச்சியை பகிர்ந்து வாழும் சமூகமாகவும் குற்றங்களை மன்னிக்கும் சமூகமாகவும் இருக்க வேண்டும். உண்மையாக அன்பு செய்ய வேண்டுமென்றால் மன்னிக்கும் மனம் வேண்டும். இயேசுவைப் போல பகைவரையும் மன்னித்து அன்பு செய்யும் சமூகமாக நம் சமூகம் இருக்க இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
திருப்பாடல் 145.
என் இறைவனே என் தெய்வமே உமை என்னாலும் போற்றிடுவேன் உமை என்னாலும் பாடுவேன் என் இறைவனே என் தெய்வமே உமை என்னாலும் போற்றிடுவேன் உமை என்னாலும் பாடுவேன் கனிவானை இறைவனே போற்றி கருணை தெய்வமே போற்றி கனிவானை இறைவனே போற்றி கருணை தெய்வமே போற்றி சீனம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர் சீனம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர் உம் பேரன்பை வாயார பாடுவேன் உம் பேரன்பை வாயார பாடுவேன் என் இறைவனே என் தெய்வமே உமை என்னாலும் போற்றிடுவேன் உமை என்னாலும் பாடுவேன் நன்றி சொல்லுமே வானம் பூமி உம்மை போற்றுமே உயிர்கள் யாவும் நன்றி சொல்லுமே பல சந்ததிகள் உம்மை பாடுமே பல சந்ததிகள் உம்மை பாடுமே உம் பேரன்பை வாயார பாடுவேன் உம் பேரன்பை வாயார பாடுவேன் என் இறைவனே என் தெய்வமே உமை என்னாலும் போற்றிடுவேன் உமை என்னாலும் பாடுவேன் உமை என்னாலும் பாடுவேன்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி துய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறை வாக்குகள் 31 33 மேலும் 34 முடிய. யூதாசு இறுதி இரவு உணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மாநில மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாகவே கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே, உமக்கு நன்றி.
இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் இனிய இதயங்களே, அருள் அலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியிலே மிக சிறப்பாக இயேசு தனது போதனைகளின் அடிப்படை சாராம்சத்தை ஒரு கட்டளையாக தன் சீடர்களுக்கு கொடுத்து, இதன்படி நீங்கள் நடக்க வேண்டும், நீங்கள் உங்களது சாட்சிய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அவர்களை பணிக்கின்றார். யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட நற்செய்திகளிலே மிகவும் பின்தங்கிய காலத்திலே, 70 ஆண்டுகளுக்கு பிறகு, இயேசு வாழ்ந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது என்பதால், யோவான் இயேசு ஆண்டவரோடு வாழ்ந்த அந்த நாட்களிலே இயேசு ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு அதனை உள்ளத்தில் இருத்தி தியானித்து ஆண்டவருடைய ஏவுதலால் தூய ஆவியினுடைய வல்லமையால் எழுதப்பட்ட வசனங்களாக இருப்பதனால் அவர் எழுதிய அந்த எழுத்துக்கள் மிக ஆழமானவை என்பதை இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் உணர முடிகிறது. இயேசு தன் சீடர்களோடு அமர்ந்து தனது இறுதி இரா உணவை அவர்களோடு உண்ணும் வேளையிலே அவர்களுக்கு அவர் தனது வாழ்க்கையினுடைய இந்த பூமியில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையுடைய இறுதியை உணர்ந்தவராக, நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை நான் தரப்போகிறேன், நீங்கள் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது எனது கட்டளை என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதோடு நின்றுவிடாமல், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதை சொன்னதோடு நின்றுவிடாமல், இந்த மனிதன் சுயநலம், தான் நன்றாக இருந்தால் போதும், தனது வாழ்க்கை, தனது விருப்பு வெறுப்புகள் என்று வாழ்கின்ற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அன்பு வாழ்க்கையில் என்பதை உணர்ந்தவராக, இந்த மனித அன்பு எதிர்பார்ப்பை நோக்கி அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்த இறைவன், இந்த மனித அன்பிலே சுயநலம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த அந்த இறைவன், நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் அன்பு செய்தேனே, எப்படியெல்லாம் என் அன்பை கொடுத்தேனே, எப்படியெல்லாம் என் அன்பை பகிர்ந்து கொண்டேனே என்று உணர்ந்த நீங்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் உங்கள் சக மனிதர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். இறைமகன் இயேசுவின் அன்பு எந்த அளவுக்கு உண்மையான, நிலையான, உன்னதமான, அகலம், ஆழம், உயரம் அறிய முடியாத அன்பு என்பதை இந்த மனித சமூகம் அறியும். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகில் இல்லை என்று சொன்ன அந்த தேவன், நமக்காக இனி உங்களை ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்வேன் என்று சொன்ன அதே இயேசு ஆண்டவர், நண்பர்களுக்காக, இந்த மனித இனத்திற்காக, இந்த மனித சமூகத்திற்காக தன்னையே கையளிக்கின்ற நிலையில், தன்னையே அர்ப்பணிக்கின்ற நிலையில், சிலுவையில் முழுமையாக தன் கைகளை விரித்து அன்பு செய்தார் என்பதை இந்த உலகம் அனைத்தும் அறிகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த அளவுக்கு இயேசு இந்த மனித சமூகத்தை, நண்பர்களாக பாவித்த மனிதர்களை அன்பு செய்தார் என்பதை உணர்ந்தவராக, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று பணிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பை செலுத்துகின்ற பொழுது அதனை பார்க்கின்றவர்கள் இவர்கள்தான் இயேசுவின் சீடர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். எனவே கிறிஸ்துவை தழுவியவன், கடவுளின் பிள்ளை, கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவன் என்பதை பிறர் அறிந்து கொள்வதற்கு ஒரே சாட்சியம், ஒரே சான்று அன்பின் வாழ்க்கை. இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அல்ல, எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய மனித வாழ்வின், மனிதநேய வாழ்வின் அடிப்படை ஆணிவேராகும், அடிப்படையான ஒரு கருத்தாகும், அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயமாகும். ஆம், அன்புக்குரிய என் இனிய இதயங்களே, நாம் அனைவரும் இந்த மனித சமூகத்திலே அங்கத்தினர்கள், மனித நேயத்தை காப்பவர்கள், மனித நேயத்திற்காக வாழ்பவர்கள் என்று சொல்வோமானால், முதலிலே அதனை நம் செயலில் காட்டுவோம். இதே கத்தோலிக்க மறையனுடைய திருநூலிலே யாகபர்த்தனுடைய கடிதத்திலே சொல்லுவார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்வார். செயல்பாடுகளே இல்லாத ஒரு கடவுளை நம்பிய வாழ்க்கை இந்த மனிதகுல வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக அமையும் என்று சொல்வார். ஆம், அன்புக்குரியவர்களே, இனிய இதயங்களே, மனிதனை, மனிதன் அன்பினை வெளிப்பாடாக என்றைக்கு வாழ்வதற்கு அவன் பழகிக் கொள்கிறானோ அன்றுதான் அவன் ஒரு உண்மையான மனிதனாக வாழ்வதற்கு அருகதை உள்ளவனாக இருப்பான். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் டி நகரிலே நடந்த ஒரு சம்பவம். டி நகர் பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பனங்கள் பார்க் பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். வியாபார நிறுவனங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி. அன்று மாலை வேளையிலே ஒரு முதியவர் அந்த பகுதியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார். தெருவிலே அந்த வியாபாரிகள் வியாபாரத்தை வாங்குவதற்காக வந்த மக்கள் மத்தியிலே அவர் விழுந்து கிடக்கிறார். எல்லோரும் பார்க்கிறார்கள், வேடிக்கை பார்த்து விட்டு போகிறார்கள். ஒருவருக்கு கூட வயதானவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனம் வரவில்லை. எல்லோரும் பார்த்து கொண்டு உச்சி கொட்டு கொண்டு யாரோ பாவம், ஐயோ பாவம் என்று சொல்கிறார்கள். அந்த பகுதியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு சாமானியவன் தனது தட்டிலிருந்து சில்லறை காசுகளை சேகரித்து பக்கத்து கடையிலே ஒரு கிளாஸ் டீயை வாங்கிக் கொண்டு அவன் கையில் வைத்திருந்த டப்பாவிலிருந்து தண்ணியை அவர் முகத்தில் தெளித்து அந்த டீயை கொடுத்து ஐயா பருகுங்கள் என்று சொல்லி அவரை தூக்கி எழுப்ப முயல்கின்றான். அப்பொழுது எல்லோரும் அருகிலே வருகிறார்கள். அந்த வயதானவருடைய சொந்தக்காரர்களுக்கு அலைபேசியின் வழியாக அழைப்பு விடுத்து அவர்களும் வருகிறார்கள். வந்தவர்கள் அந்த பிச்சை காரணத்திலே ஒரு சில 100 ரூபாய் நோட்டுகளை அவனுக்கு நன்கொடையாக பரிசாக தருகிறார்கள். ஆனால் அந்த யாசகம் செய்கின்ற எளிய மனிதனோ, எனக்கு 100 ரூபாய் தாளெல்லாம் தேவையில்லை, ஒரு சில சில்லறை காசுகளை கொடுங்கள், அதுவே போதும் என்று வாங்கிக் கொண்டு எதுவும் செய்யாதவன் போல, யாரும் அறியாதவன் போல அமைதியாக கடந்து சென்றான். அன்பர்களே, அன்பின் வாழ்க்கை இந்த மனித சமூகத்திலே எப்படியெல்லாம் பிரதிபலிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பிரதிபலிக்கப்படுகிறதோ, அங்குதான் உண்மையிலேயே இந்த மனித சமூகம் உயிர் வாழ்கிறது. இந்த மனித சமூகம் தன் மனித நேயத்தை உயிர் வாழ, மனித நேயத்திற்கு உயிர் தருகிறது. ஆம் அன்புக்குரிய என் இனிய இதயங்களே, சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், சின்ன சின்ன பரிமாற்றங்கள், சின்ன சின்ன பகிர்வுகள் வழியாகத்தான் நமது இந்த மனித சமூகத்தை நாம் உயிருள்ள ஒரு சமூகமாக கட்டி எழுப்ப முடியும். எனவே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த மனித சமூகத்தை வாழ வைப்பதற்கு நாமும் முயற்சி செய்வோம். கண்டிப்பாக கடவுளின் ஆசீர் என்னாலும் நம்மோடு தங்கியிருக்கும், நம்மை வழி நடத்தும்.
வேரித்தாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். பூமியை காக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் பரிந்துரை. சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் இவ்வுலகம் பெருமளவில் கண்டுவரும் இழப்பை சீர் செய்வதற்கு உதவும் விதமாக கடைபிடிக்கப்படும் அனைத்துலக பூமித்தனத்தை முன்னிட்டு பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ஏப்ரல் 22 இத்திங்கட்கிழமை உலகில் சிறப்பிக்கப்பட்ட உலக பூமி தினம் குறித்து செய்தி வெளியிட்ட ஆர்வலர்கள், ஒவ்வொருவரும் குறைந்தது 1 மரம் வளர்க்கவும், அனைத்து வகை குப்பைகளை குறைக்கவும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளனர். மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்துதல், மின்சாரத்தை சேமித்தல், பாலித்தீன் பயன்பாட்டை குறைத்தல், குறைந்த தூரம் செல்ல மோட்டார் வாகன பயன்பாட்டை தவிர்த்தல், மாசுக்களை கட்டுப்படுத்துதல் போன்ற பரிந்துரைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். பாடப்புத்தகங்களில் சுற்றுச்சூழல் தொடர்பான பாடங்களை சேர்த்து வருங்கால தலைமுறையினர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் எனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கைலாட் நெல்சன் என்பவரின் தீவிர முயற்சியால் 1970 இத்தினம் தொடங்கப்பட்டது. தற்போது அர்த் டே நெட்வொர்க் என்ற அமைப்பில் 175 மேற்பட்ட நாடுகள் உள்ளன. சிரியாவில் கடத்தப்பட்டுள்ள 2 ஆயர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுமாறு அந்தியோக்கிய ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தலைவர்கள் வேண்டுகோள். சிரியாவில் இத்திங்களன்று கடத்தப்பட்டுள்ள 2 ஆர்த்தடாக்ஸ் ஆயர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுமாறு அந்தியோக்கியாவின் ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அந்தியோக்கியா மற்றும் அனைத்து கிழக்கு பகுதியின் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தலைவரும் அந்தியோக்கியா மற்றும் அனைத்து கிழக்கு பகுதியின் ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தலைவரும் சேர்ந்து இச்செவ்வாயன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்களது சகோதரர்களான அலப்போ கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் ஆயர் பவுலோஸ் ஆல் யாய்ஜியும், அலப்போ ஆர்த்தடாக்ஸ் ஆயர் யோகன்னா இப்ராஹிமும் மனிதாபிமான பணிகளை முடித்துவிட்டு திரும்பும் வழியில் கடத்தப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்தோம் என தெரிவித்துள்ளனர். அப்பாவி பொதுமக்கள் உட்பட இப்படி பலரும் கடத்தப்படுவது குறித்து தாங்கள் மிகுந்த வருத்தம் அடைந்துள்ளதாக கூறியுள்ள ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தலைவர்கள் உள்ளூர் மற்றும் பன்னாட்டு சமூகத்துக்கு ஓர் அறிவிப்பையும் முன்வைத்துள்ளனர். விற்கவும் வாங்கவும் இன்னும் போரிலும் பயன்படுத்தப்படும் பொருளாகவும், அரசியல் அல்லது பணப்பொருளாக பரிமாற்றம் செய்யப்படும் பொருளாகவும் மனிதர் நோக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு அனைத்து இஸ்லாமிய பிரிவின் சகோதரர்கள் ஒன்றிணைந்து உழைக்குமாறு இத்தருணத்தில் கேட்பதாக முதுபெரும் தலைவர்கள் அவ்வறிக்கையில் கூறியுள்ளனர். கடத்தப்பட்டிருப்பவர்கள் உலகில் அமைதியின் தூதுவர்கள் என்பதை கடத்தியிருப்பவர்களுக்கு தாங்கள் கூறுவதாக தெரிவித்துள்ள அத்தலைவர்கள் அவ்விரு ஆயர்களையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு கேட்டுள்ளனர். இதற்கிடையே இவ்விரு ஆயர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று இச்செவ்வாயன்று வெளியான செய்தி தவறானது என்று அலப்போ கிரேக்க மெல்கித்தே வழிபாட்டு முறையின் பேராயர் ஜீன் கிளமெண்ட் ஆசிய செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார். தென்கிழக்கு ஆசியாவில் மனித வியாபாரத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கு 24 துறவு சபைகளின் தலைவர்கள் தீர்மானம். தென்கிழக்கு ஆசியாவில் மனித வியாபாரத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கு மேலும் அதிக ஊக்கத்துடன் செயல்படவிருப்பதாக அப்பகுதியின் 24 துறவு சபைகளின் தலைவர்கள் அறிவித்துள்ளனர். சீம்ஸ் என்ற தென்கிழக்கு ஆசிய துறவு சபைகளின் தலைவர்கள் நடத்திய 15th மாநாட்டின் இறுதியில் இத்திங்களன்று அறிக்கை வெளியிட்டுள்ள அதன் பிரதிநிதிகள் மனித வியாபாரத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கு அதிகமான ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினர். உலகில் அதிவேகமாக வளர்ந்து வரும் மனித வியாபார குற்றத்தில் ஆண்கள் பெண்கள் சிறார் என ஏறக்குறைய 2,70,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனைத்துலக மனித உரிமை நிறுவனங்கள் கூறுகின்றன. கடந்த ஜூன் மாதம் உலக தொழில் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஆசிய பசிபிக் பகுதியில் மனித வியாபாரம் என்ற இந்த நவீன அடிமைத்தனத்தால் ஏறக்குறைய 1,17,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிகிறது. தென்கிழக்கு ஆசிய துறவு சபைகளின் தலைவர்கள் நடத்திய 15th மாநாட்டில் பிற 9 ஆசிய நாடுகளிலிருந்து 33 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் முதல் இயேசு சபை பல்கலைக்கழகம். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் அடுத்த ஆண்டில் முதல் இயேசு சபை பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் என இயேசு சபை அருள்பணியாளர் பால் பெர்னாண்டஸ் கூறினார். ஒடிசாவின் புவனேஸ்வரில் இயேசு சபையினர் சேவியர் பல்கலைக்கழகம் தொடங்குவது குறித்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் தினத்தாளிடம் பேசிய அருட்பணியாளர் பவுல் பெர்னாண்டஸ், ஒடிசா மாநில அரசிடம் 4 முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட இத்திட்டம் அண்மையில் மாநில அவையில் விவாதிக்கப்பட்டு சேவியர் பல்கலைக்கழகம் மசோதா 2013 என்ற பெயரில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் இயேசு சபை பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு வழி திறக்கப்பட்டுள்ளது என்றுரைத்த அருள்பணியாளர் பால் பெர்னாண்டஸ், இவ்வாண்டு டிசம்பருக்குள் வளாகம் தயாராகிவிடும் என்றும் 2014 ஆண்டு ஜூலைக்குள் இது இயங்க தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் ஒடிசா மாணவர்களுக்கென 50 விழுக்காட்டு இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் இது அம்மாநிலத்துக்கான இயேசு சபையினரின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். 40 கோடி ரூபாய் செலவில் 2,00,000 சதுர அடி நிலப்பரப்பில் சேவியர் பல்கலைக்கழக திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. புலம்பெயரும் மக்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளின் வளர்ச்சிக்கு அதிகமாக உழைக்கின்றனர். பேராயர் சுள்ளிக்காட். உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் நாடுகளின் எல்லைகளை கடந்து மனிதர்களை ஒருங்கிணைக்கும் அதே நேரம் பொருளாதார மற்றும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் மனிதகுலத்தின் ஆழமான பிரிவுகளையும் உருவாக்கி வந்துள்ளன என்று வத்திக்கான் உயரதிகாரி ஒருவர் கூறினார். மக்கள் தொகையும் முன்னேற்றமும் என்ற மையக் கருத்துடன் ஐநாவின் தலைமையகத்தில் இப்புதனன்று நடைபெற்ற 46th பொது அமர்வில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளராக ஐநா கூட்டங்களில் பங்கேற்கும் பேராயர் பிரான்சிஸ் சுள்ளிக்காட் இவ்வாறு கூறினார். மனித வரலாற்றில் இதுவரை கண்டிராத அளவு புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை கூடியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய பேராயர், புலம்பெயரும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படும் குடும்பங்களும் முக்கியமாக பெண்களும் சந்திக்கும் பிரச்சினைகளை சிறப்பாக எடுத்துரைத்தார். உலகின் கண்களில் முக்கியமில்லாதவர்களாக வாழும் இம்மக்களை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் குருத்து ஞாயிறன்று தன் மறைவுரையில் கூறியதை சுட்டிக்காட்டிய பேராயர் சுள்ளிக்காட், புலம்பெயர்ந்தோரை ஓர் எண்ணிக்கையாக காணாமல் மனிதர்களாக காணும் பக்குவத்தை உலக நாடுகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். வளரும் நாடுகளிலிருந்து வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு புலம்பெயரும் மக்கள் அந்நாடுகளின் வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமாக உழைக்கின்றனர் என்பதை அரசுகள் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது என்றும் பேராயர் சுள்ளிக்காட் தன் உரையில் வலியுறுத்தினார். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.